ஓம் நம சிவாய. ரிக்வேத பஞ்சரத்ரம் விளக்க உரை வழங்குபவர் திரு சுப்பிரமணிய சர்மா. ஓம் நம சிவாய.
ஸ்ரீநாத மிருக்யசரணாத் விதி மிருக்யசூடாத் ஸ்ரீ புண்டரீக நிலையாத் ஸ்ருத துக்க நாசாத் ஸ்ரீமத் குஹஸ்ய ஜனகாத் சுகடத்த ராஜாத் ஸ்ரீஷாத் பரம் கிமபி தத்வமஹம் ந ஜானே. ஓம் நம சிவாய. அன்பர்களுக்கு நமஸ்காரம். நாம் ருத்ரம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். இன்று மிகவும் முக்கியமான ஒரு நாள், ருத்ர பசுபதி நாயனாருடைய குரு பூஜை. என்ன விசேஷம் இவருக்கு இருக்கிற எல்லா நாயன்மார்கள்லையும் அப்படின்னா, ருத்ர பசுபதி நாயனார் ருத்ரத்தை மட்டுமே ஜபம் செய்து இறைவனுடைய அனுகிரகத்திற்கு பாத்திரமானவர். அவரை பற்றி சொல்லும்பொழுது, தெள்ளு தன்புணல் கழுத்துள வாயிடை செறிய உள்ளுறப்புக்கு நின்றுகை உச்சிமேர் குவித்து தள்ளு வெண்டிரை கங்கை நீர் ததும்பிய சடையார் கொள்ளும் அன்பினில் உருத்திரம் குறிப்பொடு பயின்றார் அப்படின்னு சொல்றது திருமுறை. இந்த ருத்ரத்தை மட்டுமே பாராயணம் செய்து ஒரு நாளில் ஒரு நொடி கூட வீண் செய்யாமல் ருத்ரத்தை மீண்டும் 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 பாராயணம் செய்து இறைவனுடைய அருளுக்கு பாத்திரமானவர் ருத்ர பசுபதி நாயனார். அவருடைய குரு பூஜை புரட்டாசி அஸ்வினி. இன்றைக்கு அவருடைய குரு பூஜை. சைவத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, குரு அப்படிங்கிறவர் ரொம்ப முக்கியம். கடப்பை சித்தர்னு ஒருத்தர் ரொம்ப பிரபலமாக நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு உண்டு. அவர் கூட என்ன சொல்லுவார்னா, வெட்டவழி பரம்பரையை சேர்ந்தவன் நான் அப்படின்னு சொல்லுவார். ஏகாம்பரேஸ்வரருடைய தியானத்திலேயே இருந்து அவர் யோகம் சித்திச்சு ஞானம் அடைந்த ஒரு பெரிய மகான். குரு இல்லாமல் நான் ஞானம் அடைஞ்சேன் அப்படின்னு யாருமே என்றைக்குமே சொல்கிறது இல்லை. அவர் என்ன சொல்லுவார், என்ன பரம்பரையை நான் சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னா, வெட்டவழி பரம்பரையை சேர்ந்தவன் நான். குரு பரம்பரைங்கிறது சைவத்தில் ரொம்ப முக்கியம், எதுக்குமே ரொம்ப முக்கியம், சாக்தத்துக்கும் முக்கியம், கௌமாரத்துக்கும் முக்கியம். ஆனால் சைவத்தில் ரொம்பவே குரு பரம்பரையை போற்றி புகழ்ந்து பாதுகாத்து நாம் வருகின்றோம். இன்று அவருடைய குரு பூஜை. அதனால் அவரை இன்னைக்கு நம்ம மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு நாமளும் ருத்ரத்தை பயில்கிறோம். அதனால் அவரை மனசில் வச்சுக்கணும் இன்றைக்கி நம்ம. அவருடைய ஆசீர்வாதத்தினால மேற்கொண்டு இருக்கிற ரெக்குகளுக்கு உண்டான அர்த்தத்தை நாம் பார்க்கலாம்.
த்வேஷம் வயம் ருத்ரம் யஜ்ஞசாதம் வங்கும் கவிமவ சேனிஹ்வயாமஹே ஆரே அஸ்மத் தெய்வம் ஹேளோ அஸ்ய து சுமதி மித்வயமஸ்யா வ்ருணீமஹே.
இது இருக்கு. இதனுடைய அர்த்தம், துவேஷம் அப்படின்னா ஒளிர்கின்றவனும்,
சோதியே சுடரே சூழ் ஒளிவிளக்கே மணிவாசகர்.
ஒளி ரூபமாகத்தான் பகவானை வந்து எல்லா மகான்களுமே பார்க்கிறார். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி வள்ளலார். இந்த ஒளிக்கு ஏன் இவ்வளோ முக்கியம், காயத்ரி மந்திரமும் ஒளியை பற்றி தான் சொல்கிறது. எது இந்த மூ உலகத்துக்கும் பிரகாசம் தரதோ, எல்லா அனைத்து உலகங்களுக்கும் எது விசேஷமான ஒளியை பாய்ச்சுகிறதோ அந்த ஒளியை நான் தியானிக்கிறேன். ஒளியை திரும்ப திரும்ப ஒளியை பற்றி சொல்ல வேண்டிய காரணம், மக்கள் என்ன நினைத்துக்கிறார்கள் அப்படின்னா, நான் வந்து இவ்வளோ பாவம் பண்ணியிருக்கேன், நான் பல ஜென்மாக்களாக பாவம் பண்ணதுனால தான் இந்த ஜென்மா பிறந்திருக்கேன், பல ஜென்மத்தின் உண்டான கர்ம வினைகள் என்னை தொடர்கின்றன, இறைவன் அனுகிரகத்திற்கு நான் எப்போ பாத்திரம் ஆவேனோ அப்படின்னு வருத்தப்படுறான். ஒளிக்கே உரிய ஒரு குணாதிசயம் என்ன அப்படின்னா, ஒரு குகை இருக்குது. அந்த குகை வந்து பல நூற்றாண்டுகளாக பல்லாயிரக்கணக்கான வருடங்களாக இருட்டாகவே இருக்கிறது. ஆனால் ஒரு சின்ன தீக்குச்சியை வச்சு வெளிச்சமாக ஏற்றினோம் அப்படின்னா அந்த இருட்டு போகிறதுக்கு இன்னும் பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் ஆகணும்னு அவசியம் இல்லை. எப்போ அந்த ஒளி வந்ததோ அந்த க்ஷணம், அந்த நொடி, அந்த கண இருள் அகன்று அந்த இடமே ஒளி வெள்ளமாக மாறுகிறது. அப்படிப்பட்டது தான் இந்த பரபிரம்மத்தினுடைய தன்மை. நாம் நம்மை குறைத்து மதிப்பிட்டு கொண்டோ, நான் பாவி என்றோ, நான் அதமன் என்றோ அப்படி நினச்சிக்கிறது மகாபெரிய முட்டாள்தனம். இதெல்லாம் நாம் கேட்டதுக்கு அப்புறமும் நம்ம அப்படி நினச்சிக்கிறோமே ஆனால், ஒரு க்ஷணம் சிவா அப்படிங்கிற மந்திரத்தை சொன்னால் போகிறோம், வேதங்களுக்கு ஹிருதயமாக இருக்கக்கூடியது யஜுர்வேதம். அந்த யஜுர்வேதத்துக்கு ஹிருதயம் ஸ்ரீ ருத்ர அணுவாக்கம். அந்த ருத்ர அணுவாக்கத்துக்கு ஹிருதயம் பஞ்சாட்சரம். அந்த பஞ்சாட்சரத்துக்கு ஹிருதயமாக இருக்கக்கூடியது சிவங்கிற மந்திரம், ரெண்டே ரெண்டு எழுத்து. அதையும் திருமூலர் திருமந்திரத்தில் நாயோட்டு மந்திரம் ஷி அப்படிங்கிறதே உன்னை கடத்தேத்திடும் அப்படிங்கிறார். அந்த ரெண்டு எழுத்து, அந்த ஒரு எழுத்து ரெண்டு எழுத்து, அந்த அஞ்சு அக்ஷரங்கள், அதனுடைய விரிவாக்கம் தான் இந்த மொத்த வேதமும், இந்த மொத்த வாழ்க்கையினுடைய சாராம்சமும். அதுதான், அதை நோக்கி தான் நாம் பயணிச்சுட்டு இருக்கோம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஆசைப்படுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக சுவாமி தன்னை நமக்கு காமிச்சுக்கிண்டே வர்றார். இந்த ஒளிர்கின்றவனே ஒளி ரூபமாக சுவாமியை திரும்ப திரும்ப சொல்றதுக்கு காரணம், அவனை பார்த்த அந்த க்ஷணத்தில் அது எவ்வளவு கன இருளாக இருந்தாலும், அது எப்படியாப்பட்ட எத்தனை வருஷங்களாக இருண்டு கிடந்த இடமாக இருந்தாலும், அது ஒளியை பெறுகிறதோ, எப்படி இருளை அது விட்டு விடுகின்றதோ, அதுபோல் நம்ம அஜ்ஞான இருளில் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகையான்னு சொல்லுவது போலே, அஜ்ஞான இருள் அகன்று நமக்கு ஞான ஒளி பிறக்கிறது. அதனால ஞானமடைந்த எல்லா மகான்களுமே பகவான ஒளி ரூபமாக ஜோதிஸ்வரூபமாகவே வழிபடுவதில் ஒரு அலாதியான ஈடுபாடினை காண்பிக்கிறார்கள். வேதமும் இங்கே துவேஷம் ஒளிர்கின்றவனும் அப்படின்னு ஆரம்பிக்கிறது இந்த ரிக்க. யக்ஞ சாதம் வேள்வியை முடிக்கிறவனும், வேள்வியை முடிக்கிறவனும்னு ஏன் சொல்றது? வேள்வியை பரிபாலிக்கின்றவர் தானே பரமேஸ்வரன். வேள்வியை நடத்துகின்றவனே காதபதிம் மேதபதிம் படித்தோம் இல்லையா? நம்ம முதல் இருக்குல்ல, முதல் சூக்தத்தில் யக்ஞத்துக்கு சுவாமியாக விளங்கக்கூடியவன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? யக்ஞத்துக்கு பதியாக இருக்கக்கூடியவன் தான் அந்த யக்ஞத்தினால் அடையக்கூடிய வஸ்துவை எவன் ஒருவன் தருகின்றானோ அவன் முடித்து வைக்கிறவன் ஆகிறான். அந்த யக்ஞத்தினால் எதை நாம் அடையப் போகிறோம், அதை முடித்து வைக்கிறவன் யாரு, அதுக்கு பரமான ரிசல்ட் என்ன, அவன் தானே அந்த ரிசல்ட். யக்ஞ சாதம் வேள்வியை முடிக்கிறவனும், அந்த வேள்வியை முடிக்கின்றவன் எப்படி பலனை கொடுத்து, பலன் யாரு, அவனே தான் பலன். அவனே வர வேறொரு பலன் நமக்கு வேணுமா? அப்ப வேள்வியை முடித்து வைக்கிறவன் இதுதான் அர்த்தம், வேள்வியை முடித்து வைக்கிறவன். வங்கும் அப்படின்னா வளைந்து போகக்கூடிய தன்மை. இங்கிலீஷில் சொல்லணும்னா ஃப்ளெக்சிபிலிட்டி. பகவான் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கார் இல்லையா? இப்போ கல்லால நாயனார் இருக்கார், எனக்கு புஷ்பத்தால் தான் அர்ச்சனை பண்ணணும்னு இல்லை, பக்தி இருந்ததே ஆனால் நீ கல்லால் அடித்தாலும் அதை நான் ரொம்ப அன்போடு ஏற்றுக்கிறேன். பகவான் ஃப்ளெக்சிபிளாக இருக்கார். நீ எனக்கு செங்கலால் கல்லால் கருங்கல்லால் தான் கோவில் கட்டணும்னு சொல்லலை. பூசலார் நாயனார் தன்னுடைய ஹிருதயத்திலேயே கோவில் கட்டுகிறார். சுவாமி எழுந்தருளிலேயே அங்கே இப்படி பக்தர்களுக்கு வளைந்த போக்கை உடையவனுமாகிய பரமேஸ்வரன் நமக்கெல்லாம் சிற்றறிவு தான். இருக்கிறதுலையே பேரறிவு அவன் ஒருத்தனுக்கு தான். எந்த ஒரு நோட்ஸும் இல்லாமல், எந்த ஒரு புஸ்தகம் இல்லாமல், ஒரு ஒரு ஜீவராசியும் போன ஜென்மத்தில் என்னவாக இருந்தது, அடுத்த ஜென்மத்தில் என்னவாக இருக்க போகிறது, இந்த ஜென்மத்தில் இன்றைக்கி என்ன நடக்கிறது, நாளைக்கு என்ன நடக்க போகிறது, நேற்றுக்கு என்ன இவன் பண்ணினான், இதனால் நாளைக்கு இது நடக்கிறதுன்னு ஒரு நோட்ஸ் இல்லாமல் 82 லட்சம் கோடி ஜீவராசிகளுக்கும் கணக்கு பார்க்குறானே, அது அத்தனையும் தனக்கு உள்ளங்கை எப்படி தெரியுது, உள்ளங்கை நெல்லிக்கனியாக அவனுக்கு தெரிகிறதே, அவன் தான் பேரறிவை உடையவன். அதனால் கவிம் அப்படிங்கிற பதத்தை போடுறது பேரறிவை உடையவனும் ஆகிய ருத்ரம் ருத்ர பரமேஸ்வரனை. வயம் நாங்கள் அவசே நிஹ்வயாமகே வாவான் அழைக்கிறோம். இப்படிப்பட்ட ருத்ர பரமேஸ்வரனை, ஒளியே வடிவமாகியவனை, வேள்விக்கு பதிலாக வேள்வியின் முடிவாக இருக்கக்கூடியவனை, வளைந்த போக்கை உடையவனை, பேரறிவை உடையவனை, இதையெல்லாம் படைத்த அந்த ருத்ரனை நாங்கள் ரொம்ப அன்போட வாப்பா அப்படின்னு அழைக்கின்றோம். இதில் அடுத்த வரியில் வந்து தெய்வியம் அப்படின்னு சொல்கிறது. தெய்வியம்னா தேவ சம்பந்தமாகிய, தேவ சம்பந்தம் உள்ள. ஹேளஹா அப்படின்னா ஒரு பொய்கோவம் அப்படின்னு வச்சுக்கலாம். கோபம் பொய்கோவம், அது வந்து கோபம்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னா பரபிரம்மத்துக்கு வந்து கோபம் வந்தது அப்படின்னு சொன்னால் கேட்குறதுக்கு எங்கேயோ தற்றாப்பில் இருக்கும். ஒரு பொய்கோவம், ஒரு முனிவு, ஒரு கோபம். ஹேளஹா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் கோபம். எங்களிடத்துலேருந்து ரொம்ப தூரமாக அந்த கோபத்தை எடுத்துகிட்டு போயிடு. எங்களுக்கு வந்து தேவ கோபம் எங்களுக்கு வேண்டாம். தேவ கோபம் எப்படி ஏற்படும்? நாம் ஏதோ ஒரு விஷயத்தை செய்வதனால் ஒரு தேவ கோபம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு பயம், ஒரு சந்தேகம் நமக்கு வர்றது. நேத்திக்கே நம்ம சொன்னது போல் பயமும் சந்தேகமும் ஒரு வியாதி. அந்த வியாதியை நீக்கிறவர் ருத்ர பரமேஸ்வரன். அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது, ஒரு தேவ கோபம் இருக்கோ எனக்குள்ளே, எனக்கு வந்துருத்த ஒரு தேவ கோபம்னு ஒரு சந்தேகம் இருக்குங்கும்போது அந்த சந்தேக நிவர்த்தி பண்ணுறதுடைய வேலை யாருன்னா ருத்ர பரமேஸ்வரன். அதை என்னிலிருந்து வெகு தூரத்தில் ஏவுவாயாக அஸ்ய தூ அஸ்மத் ஆரே அப்படின்னா என்னிடத்திலிருந்து வெகு தூரத்தில் அஸ்ய தூ ஏவுவாயாக. அப்படிப்பட்ட இந்த மகாதேவனுடைய அஸ்ய அப்படின்னா இந்த மகாதேவனுடைய சுமதி மித் அருளையே ஆவரணி மகே நாங்கள் வேண்டுகின்றோம். பல்வகை நல்ல குணங்களை கொண்ட ருத்ர பரமேஸ்வரனை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அன்போடு வான் அழைக்கிறோம். என் மேல் அவன் கோபப்படாமல் இருக்க வேண்டும், அவனுடைய அருளே எங்களுக்கு தேவையான ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படிங்கிறத நாலாவது இருக்கு சொல்றது. அஞ்சாவது இருக்கு
திவோவராஹமருஷம்கபர்தினம் த்வேஷம் ரூபம் நம சாநிஹ்வயாமஹே ஹஸ்தே விப்ரத் பேஷஜாவார்யாணி சர்மவர்மச்சர்திரஸ்மபியம் யம் சத்.
இதில் என்ன சொல்கிறது அப்படின்னா, நல்ல ஆற்றலை உடையவனும் விளக்கமுடையவனும் சடைமுடியை உடையவனும் மீண்டும் இங்கே துவேஷம்னு சொல்கிறது சோதி வடிவானவனும் இப்படியான ரூபத்தை தரித்த ருத்ர பரமேஸ்வரன் நமசா வணக்கத்தால் நாங்கள் வந்து வணங்குகிறோம், எங்களுடைய நமஸ்காரத்தினால் அவனை நாங்கள் வணங்குகிறோம். நிஹ்வயாமகே இங்கேயும் நிஹ்வயாமகேன்னு கூப்பிடுறது இனிது அழைக்கின்றோம், நாங்கள் அவனை வா என்று அழைக்கின்றோம். ஹஸ்தே அந்த ருத்ர பரமேஸ்வரனுடைய திருக்கரத்தில் வாரியாணி எல்லோரும் விரும்பக்கூடிய பேஷஜா, ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பேஷஜா பிஷக்கு டாக்டரு மருந்துன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, பேஷஜா பிணி நீக்குதற்கு உரியவைகளான அந்த மருந்துகளை உடையவரும் எனக்கு கொடுக்கணும். சர்ம வர்மங்கிற இதெல்லாம் வருது இல்லையா, சர்ம லலிதா சஹஸ்ரநாமத்தில் கூட சர்மதாயை நமஹா அம்பாளுக்கு வந்து அடிக்ஷனா பக்தர்கள் கேட்குறத கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிக்ஷன் சர்மதாயை நமஹாங்கிறதுக்கு அர்த்தம். இங்கே வந்து எப்படி இதை அர்த்தம் பண்ணுறார் அப்படின்னா, பிணியின்மையாகிய ஆரோக்கியத்தை நமக்கு கொடுக்கணும், சர்திஹி அப்படின்னா வீட்டை யம்சத்து அருள்வாயாக, யாருக்கு அஸ்மபியம் எங்களுக்கு. ஆக ஜோதி உருவாகிய இறைவன் வேதத்தினுடைய முடியில் மின்னுகிற ருத்ர பரமேஸ்வரன் எங்களுடைய நமஸ்காரத்தினால் நாங்கள் அவனை வழிபடுகின்றோம், அதனால் அவன் கையினால் அதாவது அவனிடத்திலிருந்து இந்த சம்சாரங்கிற பிணி நீங்குவதற்கு உண்டான மருந்தை கொடுத்து சுகத்தை கொடுத்து வீட்டை கொடுத்து பாதுகாப்பை கொடுத்து எங்களுக்கு அருளட்டும். சம்சாரங்கிற பிணியை நீக்கணும்னு நான் சொல்கிறேன், அப்புறம் சுகம் வீடுன்னு சொல்கிறேன். சனாதன தர்மம் இப்படியாக நமக்கு வழிவகை செய்திருக்கிறது, தர்ம அர்த்த காம மோட்சம். டைரெக்டாக மோட்சம்னு சொல்லாமல் முதல்ல தர்மத்தை பண்ணு, தர்மத்தை பண்ணி அர்த்தத்தை சம்பாதி, அர்த்தத்தை சம்பாதிச்சு பின் உன்னுடைய காமனைகளை பூர்த்தி செய், உன் காமனைகளை பூர்த்தி செய்து பின்பு மோட்சத்துக்கு தானே கொண்டு போய் சேர்க்கும். நான் இவற்றில் உழலுவதால், தர்மாங்கிறதும் ஒரு கர்மா தானே, ஒரு நல்ல காரியம் புண்ணியங்கிறதும் ஒரு கர்மா தானே, அகர்மா கிடையாதே, ஒரு கர்மா தானே செய்கிறோம், அதுக்கும் ஒரு பலன் உண்டே, நிஷ்கர்மர்களாக நாம் ஆகிவிடுறதில்லையே. அர்த்தம் சம்பாதிக்கிறோம் இன்றைக்கி அப்படின்னா அந்த அர்த்தம் சம்பாதிக்கிறதுக்கு நாம் ஏதோ ஒன்று செய்ய வேண்டியதாக இருக்கிறதே, ஒரு பணம் சம்பாதிப்பதற்கு. அப்படி இருக்கும்பொழுது அதில் உண்டான எந்த ஒரு விஷயமும் நம்மை தொற்றி கொள்ளாமல் நம்மை பற்றி கொள்ளாமல் இருப்பதற்கு அருளக்கூடிய ஒருவர் அந்த ருத்ர பரமேஸ்வரன் தான். இதை எல்லாத்தையும் கொடுத்து வீடு பேரையும் கொடுப்பவர் ருத்ர பரமேஸ்வரன் தான் அப்படிங்கிறது இதனுடைய கருத்து, இந்த ருக்கினுடைய கருத்து. மேல்கொண்டு இருக்கிறத வரும் நாட்களில் பார்க்கலாம். ஓம் நமஃ சிவாய.